நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஆஸ்திரேலியாவின் குடிவரவு தடுப்பு முறைமை இந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பொன்றால் தீவிர ஆய்வுக்கு உட்படுகிறது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வரும் நான் ரேணுகா துரைசிங்கம். ஆஸ்திரேலிய சிறைகள் முதல் கடல் கடந்த தடுப்பு மையங்கள் வரையான இடங்களில் மக்களுக்கு எத்தகைய சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது என்பதை ஐநா அமைப்பின் ஆர்பிட்ரரி டிடென்ஷன் தொடர்பான பணிக்குழு ஆராய்கிறது. ஆனால் படகு மூலம் ஆஸ்திரேலியாவை வந்தடைந்த நாள் முதல் பல ஆண்டுகளை தடுப்பில் கழித்த பாகிஸ்தானைச் சேர்ந்த மொஹமட் போன்றவர்களுக்கு இந்த ஆய்வு மிகவும் தாமதமாகிவிட்ட ஒன்று என அவர் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துமஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்ட போது தனக்கு படிப்பதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக முகமது கூறுகிறார். மேலும் 7 மாதங்கள் வரை காலாவதியான உணவை சாப்பிட கட்டாயப்படுத்தப்பட்டதையும் அவர் நினைவு கூறுகிறார்.
Came to Australia, I realized Australian dog is better than a human being if you are not Australian. To be honest, this is the true things. I wish I was a dog in Australia so I can have at least respect.
இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் குடிவரவு தடுப்பு முறைமையை ஐக்கிய நாடுகள் சபையின் ஆர்பிட்ரரி டிடென்ஷன் தொடர்பான பணிக்குழு ஆய்வுக்கு உட்படுத்துகிறது. இதன்படி ஐநா பணிக்குழு சிறைகள், காவல் நிலையங்கள், சிறார்களுக்கான மையங்கள், குடிவரவு தடுப்பு மையங்கள் மற்றும் மனநல குறைபாடுள்ளவர்களுக்கான அமைப்புகள் உள்ளிட்டவற்றில் ஆஸ்திரேலியா பின்பற்றும் நடைமுறைகளை மதிப்பிடுவதற்கான 12 நாள் பணியை தொடங்கியுள்ளது. இந்த பின்னணியில் ஆஸ்திரேலியாவின் குடிவரவு தடுப்பு காவல் கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டுமென வலியுறுத்துகிறார் ரெஃப்யூஜி அட்வைஸ் அண்ட் கேஸ் ஒர்க் சர்வீஸின் மைய இயக்குநரும் முதன்மை வழக்கறிஞருமான சேரா டேல்.
Australia is one of the very few countries, if the only country in the world, that mandates detention on arrival for unlawful non-citizens. So that principle of mandatory detention is one in which we have long stood against. We are also deeply concerned by the securitization of immigration detention, and they are two really key things that constantly sits as a concern for RACS.
தடுப்பில் உள்ளவர்கள் நியாயமான வசதிகளின்மை, மரியாதையற்ற நடத்தை, உதவிகள் கிடைக்காமை போன்ற அனுபவங்களை கொண்டிருப்பதாக சேரா டேல் கூறுகிறார்.
They have had the collective experience of being denied access to supports, of feeling like they had not been treated fairly or treated respectfully in the detention centres.
ஆஸ்திரேலியாவின் தடுப்பு முறைமையின் கீழ் ஒருவரின் சுதந்திரம் தன்னிச்சையாக இழக்கப்படுகிறதா அல்லது சர்வதேச மனித உரிமைகள் தரநிலைகளுக்கு முரணான வழிகளில் பறிக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்வதே ஐநா பணிக்குழுவின் முக்கிய பணியாகும். சர்வதேச சட்டத்தின்படி ஒருவரின் சுதந்திரத்தை பறித்து தடுத்து வைப்பது என்பது கடைசி வழியாக மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது அனைத்து மாற்று வழிகளும் பரிசீலிக்கப்பட்ட பின் ஒருவரை தடுத்து வைப்பது தேவையானதா, குறிப்பிட்ட நோக்கை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதா என்பதை கருத்தில் கொண்டு அதனை செய்யலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் அனைத்து சட்டவிரோத குடிவரவாளர்களும் ஆட்டோமேட்டிக் தானியக்க நடைமுறையாக தடுத்து வைக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியா சர்வதேச மனித உரிமை உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டிருந்தாலும் அதை குடிவரவு தடுப்பு விடயத்தை பொறுத்தவரையில் பின்பற்றுவதில்லை என ஆண்ட்ரூ அண்ட் ரெனேட்டா கால்டோ சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் ரெஃப்யூஜி லோவை சேர்ந்த மெடலின் கிளிசன் கூறுகிறார்.
Detention shouldn't interfere with the right of all people to be treated with humanity and dignity. It shouldn't interfere with children's rights or tear apart families. It shouldn't interfere with the universal right to seek and enjoy asylum. And again, that whole other body of rights protecting people entitled to special protection. So women, children, and people with disabilities. So these are global standards that have been developed in large part with Australia's involvement. And in other contexts, Australia does enforce them to a certain extent, but we've sort of got a blind spot when it comes to immigration detention.
காலவரையற்ற தடுப்பு காவல் சட்டவிரோதமானது என 2023 உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்த பின்னணியில் தற்போது ஐநா பணிக்குழுவின் இந்த ஆய்வு இடம்பெறுகிறது. உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பு காலவரையற்ற தடுப்பு காவலில் இருந்த சுமார் 140 பேரை விடுவிக்க வழிவகுத்தது. அதேநேரம் விசா நிபந்தனைகளை கடுமையாக்குவதற்கும் வரையறுக்கப்பட்ட சில அம்சங்களில் தடுப்பு காவல் உத்தரவுகளை செயல்படுத்துவதற்குமான புதிய சட்டத்தை உருவாக்க அரசை அது தூண்டியிருந்தது. இது இவ்வாறிருக்க ஆஸ்திரேலியாவின் கடல் கடந்த ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக 2025 நடுப்பகுதியில் கிட்டத்தட்ட 100 பேர் நௌருவிலும் 37 பேர் பப்புவா நியூகினியிலும் உள்ளனர். சமீபத்திய கடல் கடந்த நாடு கடத்தல் ஏற்பாடுகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து பல அகதிகளை நௌருவுக்கு நிரந்தரமாக நாடு கடத்தியுள்ளன. இந்நிலையில் கட்டாய தடுத்து வைப்பை முடித்து சட்டப்படி நியாயமான காலாண்டு சுயாதீன பரிசீலனை உடைய பாதுகாப்பான செயல்முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டுமென மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களால் ஆஸ்திரேலிய அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட முகமது இப்போது ஆஸ்திரேலிய குடிமகனாக மாற தயாராகி வருகிறார். தடுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட போதிலும் தானும் மற்றவர்களும் கண்டது மற்றும் அனுபவித்தது இந்த நாட்டின் மனித உரிமை வரலாற்றை என்றும் களங்கப்படுத்தும் என்று முகமது கூறுகிறார்.
I haven't seen myself 10, 12, 13 years people stay in Australian immigration detention. And then the other hand, there is Australian people, they did armed robbery, assault people, and even second degree killed, and they released from 5 to 7, 8 years. So it's very like, you know, it's really break my heart, and somehow I feel like, you know, we still don't have their justice.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று podcast கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.